அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புடையனுமாகிய இறைவனின் நாமத்தில் வாழ்த்து கூறி உங்களை இந்த நீதியின் வழி நிகழ்ச்சிக்கு உங்களை அழைக்கிறோம். இறைவன் நிறுவின நீதியின் வழியை எல்லாரும் புரிந்து கொண்டு அதற்கு கீழ்ப்படிய வேண்டும் என்றும் இறைவனுடன் என்றென்றும் சமாதானமாக இருக்கவும் வேண்டும் என்றும் இறைவன் நாடுகிறான். இன்று இந்த நிகழ்ச்சிக்கு நீங்கள் வருவதில் மகிழ்ச்சி அடைகிறோம். நமது முந்தின நிகழ்ச்சியில் தாவூது நபி அவர்கள் எப்படி அரசரானார் என்பதை பார்த்தோம். தாவூது நபி அவர்கள் நியாயமுள்ளவரும் இரக்கமுள்ளவரும் இரக்கமுள்ள அரசனாகவும் காணப்பட்டார். அவர் இறைவாக்கின் மேல் உண்மையான அன்பு செலுத்தினார். எப்படியும் நான் இன்று தாவூது நபியை பற்றி சற்று கூடுதலாக படிக்கப் போகிறோம். நாம் படிக்கப் போகும் இந்த சம்பவம் இனிமையானதல்ல. இறைவனின் பார்வைக்கு முன்பாக இழிவானதொரு காரியத்தை செய்தார். தாவூது நபி அவர்கள் மாற்றான் ஒருவனுடைய மனைவியை விரும்பி விபச்சாரம் செய்து பாவம் செய்தார். அதாவது அந்த பாவத்தை மறைக்க மற்றொரு பாவம், அதை மறைக்க இன்னொரு பாவம். இப்படி தாவூது நபி ஒன்றின் மேல் ஒன்றாக பாவத்தை செய்தார். புனித நூல்களில் இப்படிப்பட்ட மோசமான சம்பவங்கள் ஏன் எழுதப்பட்டிருக்கிறது என்று நீங்கள் கேட்கலாம். இந்த கேள்விக்கு இறைவாக்கு சொல்லும் பதில் என்ன? கடந்த கால நிகழ்ச்சிகள் யாவும் நமக்கு படிப்பினையாக சொல்லப்பட்டிருக்கிறது. இப்படிப்பட்ட சம்பவங்கள் எல்லாம் நமக்கு எச்சரிக்கையாக எழுதப்பட்டவை. ஆகவே நீங்கள் உறுதியாக நிற்கிறீர்கள் என்று நினைத்தால் நீங்கள் விழுந்து விடாதபடிக்கு எச்சரிக்கையாக கவனமாக இருங்கள். இறை வேதத்தில் இறைவன் இறைவாக்கினரின் தவறுகளை மறைக்கவில்லை. காரணம், இறைவன் நமக்கு பிரயோஜனமான பாடங்களை கற்பிக்க விரும்புகிறான். இப்பொழுது தாவூது நபி அவர்கள் எப்படி பாவத்தில் விழுந்தார் என்பதை பார்க்க இறை வேதத்திலிருந்து சாமுவேல் என்ற புத்தகம் 2 பதியில் 11வது சுரா 1 ஆயத்து முதல் 27 ஆயத்து முடியவும், 2 சாமுவேல் 12வது சுரா 1 ஆயத்திலிருந்து 15 ஆயத்து முடிய வாசிக்க கேட்போம். மறுவருஷம் ராஜாக்கள் யுத்தத்திற்கு புறப்படும் காலம் வந்தபோது தாவீது யோவாபையும் அவனோட கூட தன் சேவகரையும் இஸ்ரவேல் அனைத்தையும் அம்மோன் புத்திரரையும் அழிக்கவும் ரப்பாவை முற்றுகை போடவும் அனுப்பினான். தாவீதோ எருசலேமில் இருந்து விட்டான். ஒரு நாள் சாயங்காலத்தில் தாவீது தன் படுக்கையிலிருந்து எழுந்து அரமனை உப்பரிக்கையின் மேல் உலாத்தி கொண்டிருக்கும் போது ஸ்நானம் பண்ணுகிற ஒரு ஸ்திரீயை உப்பரிக்கையின் மேலிருந்து கண்டான். அந்த ஸ்திரீ வெகு சௌந்தரியவதியா இருந்தாள். அப்பொழுது தாவீது அந்த ஸ்திரீ யார் என்று விசாரிக்க அவள் அனுப்பினான். அவள் எலியாமின் குமார்த்தியும் ஏத்தியனாகிய உரியாவின் மனைவியுமாகிய பத்சேபாள் என்றார்கள். அப்பொழுது தாவீது ஆள் அனுப்பி அவளை அழைத்து வர சொன்னான். அவள் அவனிடத்தில் வந்தபோது அவளோடு சயனித்தான். பிற்பாடு அவள் தன் தீட்டு நீங்கும்படி சுத்திகரித்து கொண்டு தன் வீட்டுக்கு போனாள். அந்த ஸ்திரீ கர்ப்பம் தரித்து தான் கற்பவதி என்று தாவீதுக்கு அறிவிக்கும்படி ஆள் அனுப்பினாள். அப்பொழுது தாவீது, ஏத்தியனாகிய உரியாவை என்னிடத்தில் அனுப்பு என்று யோவாபின் அண்டைக்கு ஆள் அனுப்பினான். அப்படியே யோவாப் உரியாவை தாவீதிடத்திற்கு அனுப்பினான். உரியா அவனிடத்தில் வந்தபோது தாவீது அவனை பார்த்து, யோவாப் சுகமா இருக்கிறானா, ஜனங்கள் சுகமா இருக்கிறார்களா, யுத்தத்தின் செய்தி நற்செய்தியா என்று விசாரித்தான். பின்பு தாவீது உரியாவை நோக்கி, நீ உன் வீட்டிற்கு போய் பாத சுத்தி செய் என்றான். உரியா ராஜ அரண்மனையிலிருந்து புறப்பட்ட போது ராஜாவினிடத்திலிருந்து உச்சிதமான பதார்த்தங்கள் அவன் பின்னாலே அனுப்பப்பட்டது. ஆனாலும் உரியா தன் வீட்டிற்கு போகாமல் ராஜ அரண்மனையின் வாசலிலே தன் ஆண்டவனுடைய எல்லா சேவகரோடும் கூட படுத்துக் கொண்டிருந்தான். உரியா தன் வீட்டிற்கு போகவில்லை என்று தாவீதுக்கு அறிவிக்கப்பட்ட போது தாவீது உரியாவை நோக்கி, நீ பயணத்திலிருந்து வந்தவன் அல்லவா, நீ உன் வீட்டிற்கு போகாதிருக்கிறது என்ன என்று கேட்டான். உரியா தாவீதை நோக்கி, பெட்டியும் இஸ்ரவேலும் யூதாவின் கூடாரங்காண்டையிலே தங்கி, என் ஆண்டவனாகி யோவாபும் என் ஆண்டவனின் சேவகரும் வெளியிலே பாளையம் இறங்கியிருக்கையில், நான் புசிக்கிறதற்கும் குடிக்கிறதற்கும் என் மனைவியோடைய சைனிக்கிறதற்கும் என் வீட்டுக்குள் பிரவேசிப்பேனோ? நான் அப்படி செய்கிறதில்லை என்று உம்முடைய பேரிலும் உம்முடைய ஆத்மாவின் பேரிலும் ஆணையிட்டு சொல்கிறேன் என்றான். அப்பொழுது தாவீது உரியாவை நோக்கி, இன்றைக்கும் நீ இங்கே இரு, நாளைக்கு உன்னை அனுப்பிவிடுவேன் என்றான். அப்படியே உரியா அன்றும் மறுநாளும் எருசலேமில் இருந்தான். தாவீது அவனை தனக்கு முன்பாக புசித்து குடிக்கிறதற்கு அழைத்து அவனை வெறிக்க பண்ணினான். ஆனாலும் அவன் தன் வீட்டுக்கு போகாமல் சாயங்காலத்திலே தன் ஆண்டவனின் சேவகரோடு தன் படுக்கையில் படுத்து கொண்டான். காலமே தாவீது யோவாபுக்கு ஒரு நிருபத்தை எழுதி உரியாவின் கையில் கொடுத்து அனுப்பினான். அந்த நிருபத்திலே, மும்முரமாய் நடக்கிற போர் முகத்திலே நீங்கள் உரியாவை நிறுத்தி அவன் வெட்டுண்டு சாகும்படிக்கு அவனை விட்டு பின்வாங்குங்கள் என்று எழுதியிருந்தான். அப்படியே யோவாப் அந்த பட்டணத்தை சூழ காவல் போட்டிருக்கையில் பராக்கிரமசாலிகள் இருக்கிறார்கள் என்று தான் அறிந்த இடத்தில் உரியாவை நிறுத்தினான். பட்டணத்து மனுஷர் புறப்பட்டு வந்து யோவாபோடு யுத்தம் பண்ணுகையில் தாவீதின் சேவகராகிய ஜனத்தில் சிலர் பட்டார்கள். ஏத்தியனாகிய உரியாவும் செத்தான். அப்பொழுது யோவாப் அந்த யுத்தத்தின் செய்திகளை எல்லாம் தாவீதுக்கு அறிவிக்க ஆள் அனுப்பி, தான் அனுப்புகிற ஆளை நோக்கி, நீ யுத்தத்தின் செய்திகளை எல்லாம் ராஜாவுக்கு சொல்லி தீர்ந்தபோது ராஜாவுக்கு கோபம் எழும்பி, அவர், நீங்கள் பட்டணத்திற்கு இத்தனை கிட்ட போய் யுத்தம் பண்ண வேண்டியது என்ன? அலங்கத்தில் நின்று எய்வார்கள் என்று உங்களுக்கு தெரியாதா? எருபேசேத்தின் குமாரன் அபிமெலேக்கை கொன்றது யார்? தேபேசிலே ஒரு பெண் பிள்ளை, அலங்கத்திலிருந்து ஒரு எந்திரக்கல்லை, எந்திரக்கல்லின் துண்டை அவன் மேல் போட்டதனால் அல்லவோ அவன் செத்தான். நீங்கள் அலங்கத்திற்கு இத்தனை கிட்ட போனது என்ன என்று உன்னோடு சொன்னால், அப்பொழுது நீ உம்முடைய சேவகனாகிய உரியா என்னும் ஏத்தியனும் செத்தான் என்று சொல் என்றான். அந்த ஆள் போய் உட்பிரவேசித்து யோவாப் தன்னிடத்தில் சொல்லி அனுப்பின செய்திகளை எல்லாம் தாவீதுக்கு அறிவித்து, தாவீதை பார்த்து, அந்த மனுஷர் கைமின்றி அவர்கள் வெளியே எங்களுக்கு எதிராக புறப்பட்டு வந்தபோது நாங்கள் பட்டண வாசல் மட்டும் அவர்களை துரத்தினோம். அப்பொழுது வில் வீரர் அலங்கத்திலிருந்து உம்முடைய சேவகரின் மேல் எய்ததினால் ராஜாவின் சேவகரில் சிலர் செத்தார்கள். உம்முடைய சேவகனாகிய உரியா என்னும் ஏத்தியனும் செத்தான் என்றான். அப்பொழுது தாவீது அந்த ஆளை நோக்கி, நீ யோவாபினிடத்தில் போய் இந்த காரியத்தை பற்றி விசாரப்பட வேண்டாம். பட்டயம் ஒருவேளை ஒருவனையும் ஒருவேளை வேறொருவனையும் பட்சிக்கும். நீ யுத்தத்தை பலக்க பண்ணி பட்டணத்தை இடித்து போடு என்று அவனுக்கு திடன் சொல் என்றான். தன் புருஷனாகிய உரியா செத்தான் என்று அவன் மனைவி கேள்விப்பட்ட போது அவள் தன் நாயகனுக்காக எழுவு கொண்டாடினாள். துக்க நாள் சென்ற பின்பு தாவீது அவளை அழைத்தனுப்பி தன் வீட்டிலே சேர்த்து கொண்டான். அவள் அவனுக்கு மனைவியாகி அவனுக்கு ஒரு குமாரனை பெற்றாள். தாவீது செய்த இந்த காரியம் கர்த்தரின் பார்வைக்கு பொல்லாப்பானதாய் இருந்தது. தொடர்ந்து வரும் சுறாக்களில் தாவூது நபியின் பாவம் எப்படி பெரும் பிரச்சனையையும் அவருடைய குடும்பத்தில் துயரங்களையும் ஏற்படுத்தினது என்பதை இறைவேதன் நமக்கு தெளிவுபடுத்துகிறது. பாவம் அதிகரித்த இடத்தில் இறைவனின் கிருபையும் அதிகரிக்கிறது என்று இறைவாக்கு கூறுகிறது. இன்று நமக்கு மீதமுள்ள நேரத்தில் இறைவன் தாவூது நபிக்கு தன் கிருபையை எவ்வாறு வெளிப்படுத்தினான் என்பதையும் அவருடைய எல்லா பாவங்களையும் எப்படி மன்னித்தான் என்பதையும் பார்க்க போகிறோம். தாவூது நபியின் பாவங்களை இறைவன் ஏன் மன்னித்தான்? நாத்தான் தாவூது நபியிடம், நீர்தான் அந்த மனிதன் என்று சொன்னபோது தாவூது நபி எப்படி பதிலளித்தார் என்பதை கவனித்தீர்களா? இறை வாக்கினனான நாத்தானுக்கு அவ்வளவு பெரிய ராஜாவின் குற்றத்தை எடுத்து சொல்ல தைரியம் இருந்தது. தாவூது நபி அவர்கள் நாத்தானுக்கு எப்படி பதிலளித்தார்? மற்ற அரசர்கள் செய்ய துணிவது போல நாத்தானை தாவூது நபி அவர்கள் சிறையில் அடைத்தாரா அல்லது தூக்கிலிட்டாரா? தாவூது நபி அப்படி செய்யவில்லை. மட்டுமல்ல, தாவூது நபி அவர்கள் தன் பாவங்களை நியாயப்படுத்த முயற்சி செய்தாரா அல்லது இறைவன் மிகவும் நல்லவன், என்னுடைய நல்ல செயல்களை முன்வைத்து என்னுடைய பாவங்களை மன்னித்து விடுவான் என்று நாத்தானிடம் பதிலளித்தாரா? இல்லை, தாவூது நபி அவர்கள் அப்படி செய்யவில்லை. அப்படியானால் தாவூது நபி அவர்கள் எப்படி பதிலளித்தார்? நான் பாவம் செய்தேன், இறைவனுக்கு விரோதமாக நான் பாவம் செய்தேன் என்று தன் பாவத்தை தௌபா செய்கிறார். தாவூது நபி எப்படி தன் பாவத்தை ஒப்புக்கொண்டு அதை தௌபா செய்தார் என்பதை 2 சாமுவேல் 12:1-15 வாசிக்க கேட்போம். அதை தொடர்ந்து சபூர் புத்தகத்தில் சபூர் 51:1-17 வாசிக்க கேட்போம். கர்த்தர் நாத்தானை தாவீதினிடத்தில் அனுப்பினார். இவன் அவனிடத்தில் வந்து அவனை நோக்கி, ஒரு பட்டணத்தில் 2 மனுஷர் இருந்தார்கள். ஒருவன் ஐஸ்வர்யவான், மற்றவன் தரித்திரன். ஐஸ்வர்யவானுக்கு ஆடு மாடுகள் வெகு திரளா இருந்தது. தரித்திரனுக்கோ தான் கொண்டு வளர்த்த ஒரே ஒரு சின்ன ஆட்டுக்குட்டியை தவிர வேறொன்றும் இல்லாதிருந்தது. அது அவனோடும் அவன் பிள்ளைகளோடும் கூட இருந்து வளர்ந்து அவன் வாயின் அப்பத்தை தின்று அவன் பாத்திரத்திலே குடித்து அவன் மடியிலே படுத்து கொண்டு அவனுக்கு ஒரு மகளைப் போல இருந்தது. அந்த ஐஸ்வர்யவானிடத்தில் வழிப்போக்கன் ஒருவன் வந்தான். அவன் தன்னிடத்தில் வந்த வழிப்போக்கனுக்கு சமையல் பண்ணுவிக்க தன்னுடைய ஆடு மாடுகளில் ஒன்றை பிடிக்க மனதில்லாமல் அந்த தரித்திரனுடைய ஆட்டுக்குட்டியை பிடித்து அதை தன்னிடத்தில் வந்த மனுஷனுக்கு சமையல் பண்ணுவித்தான் என்றான். அப்பொழுது தாவீது அந்த மனுஷன் மேல் மிகவும் கோபம் உண்டவனாகி நாத்தானை பார்த்து, இந்த காரியத்தை செய்த மனுஷன் மரணத்திற்கு பாத்திரவான் என்று கர்த்தருடைய ஜீவனை கொண்டு சொல்லுகிறேன், அவன் இரக்கமற்றவனாயிருந்து இந்த காரியத்தை செய்தபடினால் அந்த ஆட்டுக்குட்டிக்காக நாலத்தனை திரும்ப செலுத்த வேண்டும் என்றான். அப்பொழுது நாத்தான் தாவீதை நோக்கி, நீயே அந்த மனுஷன். இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர் சொல்லுகிறது என்னவென்றால், நான் உன்னை இஸ்ரவேலின் மேல் ராஜாவாக அபிஷேகம் பண்ணி உன்னை சவுலின் கைக்கு தப்புவித்து உன் ஆண்டவனுடைய வீட்டை உனக்கு கொடுத்து உன் ஆண்டவனுடைய ஸ்திரீகளையும் உன் மடியிலே தந்து இஸ்ரவேல் வம்சத்தையும் யூதா வம்சத்தையும் உனக்கு கையளித்தேன். இது போகாதிருந்தால் இன்னும் உனக்கு வேண்டியதை தருவேன். கர்த்தருடைய பார்வைக்கு பொல்லாப்பான இந்த காரியத்தை செய்து அவருடைய வார்த்தையை நீ அசட்டை பண்ணினது என்ன? ஏத்தியனாகிய உரியாவை நீ பட்டயத்தால் மடிவித்து அவன் மனைவியை உனக்கு மனைவியாக எடுத்துக்கொண்டு அவனை அம்மோன் புத்திரரின் பட்டயத்தாலே கொன்று போட்டாய். இப்பொழுதும் நீ என்னை அசட்டை பண்ணி ஏத்தியனாகிய உரியாவின் மனைவியை உனக்கு மனைவியாக எடுத்துக்கொண்டபடியால் பட்டயம் என்றைக்கும் உன் வீட்டை விட்டு விலகாதிருக்கும். கர்த்தர் சொல்லுகிறது என்னவென்றால், இதோ நான் உன் வீட்டிலே பொல்லாப்பை உன்மேல் எழும்ப பண்ணி உன் கண்கள் பார்க்க உன் ஸ்திரீகளை எடுத்து உனக்கு அடுத்தவனுக்கு கொடுப்பேன். அவன் இந்த சூரிய வெளிச்சத்திலே உன் ஸ்திரீகளோடு சயனிப்பான். நீ ஒளிப்பிடத்தில் அதை செய்தாய். நானோ இந்த காரியத்தை இஸ்ரவேலர் எல்லாருக்கும் முன்பாகவும் சூரியனுக்கு முன்பாகவும் செய்விப்பேன் என்றார் என்று சொன்னான். அப்பொழுது தாவீது நாத்தானிடத்தில், நான் கர்த்தருக்கு விரோதமாய் பாவம் செய்தேன் என்றான். நாத்தான் தாவீதை நோக்கி, நீ சாகாதபடிக்கு கர்த்தர் உன் பாவம் நீங்க செய்தார். ஆனாலும் இந்த காரியத்திலே கர்த்தருடைய சத்துருக்கள் தூஷிக்க நீ காரணமாய் இருந்தபடியினால் உனக்கு பிறந்த பிள்ளை நிச்சயமாய் சாகும் என்று சொல்லி நாத்தான் தன் வீட்டுக்கு போய்விட்டான். அப்பொழுது கர்த்தர் உரியாவின் மனைவி தாவீதுக்கு பெற்ற ஆண் பிள்ளையை அடித்தார். அது வியாதிப்பட்டு கேவலமாயிருந்தது. சங்கீதம் 51:1-17 வாசிக்க கேட்போம். தேவனே, உமது கிருபையின்படி எனக்கு இறங்கும், உமது மிகுந்த இரக்கங்களின்படி என் மீறுதல்கள் நீங்க என்னை சுத்திகரியும், என் அக்கிரமம் நீங்க என்னை முற்றிலும் கழுவி என் பாவம் அற என்னை சுத்திகரியும். என் மீறுதல்களை நான் அறிந்திருக்கிறேன், என் பாவம் எப்பொழுதும் எனக்கு முன்பாக நிற்கிறது. தேவரீர் ஒருவருக்கே விரோதமாக நான் பாவம் செய்து உமது கண்களுக்கு முன்பாக பொல்லாங்கானதை நடப்பித்தே நீர் பேசும்போது உம்முடைய நீதி விளங்கவும் நீர் நியாயம் தீர்க்கும் போது உம்முடைய பரிசுத்தம் விளங்கவும் இதை அறிக்கையிடுகிறேன். இதோ நான் துர்க்குணத்தில் உருவானேன், என் தாய் என்னை பாவத்திலே கற்பந்தரித்தாள். இதோ உள்ளத்தில் உண்மை இருக்க விரும்புகிறீர், அந்த காரணத்தில் ஞானத்தை எனக்கு தெரியப்படுத்துவீர். நீர் என்னை ஈசோப்பினால் சுத்திகரியும், அப்பொழுது நான் சுத்தமாவேன். என்னை கழுவியருளும், அப்பொழுது நான் உறைந்த மழையிலும் வெண்மையாவேன். நான் சந்தோஷமும் மகிழ்ச்சியும் கேட்கும்படி செய்யும், அப்பொழுது நீர் நொறுக்கின எலும்புகள் கலிகூறும். என் பாவங்களை பாராதபடிக்கு நீர் உமது முகத்தை மறைத்து என் அக்கிரமங்களெல்லாம் நீக்கியருளும். தேவனே, சுத்த இருதயத்தை என்னிலே சிருஷ்டியும், நிலைவரமான ஆவியை என் உள்ளத்திலே புதுப்பியும். உமது சமூகத்தை விட்டு என்னை தள்ளாமலும் உமது பரிசுத்த ஆவியை என்னிடத்திலிருந்து எடுத்துக்கொள்ளாமலும் இரும். உமது இரட்சணியத்தின் சந்தோஷத்தை திரும்பவும் எனக்கு தந்து உற்சாகமான ஆவி என்னை தாங்கும்படி செய்யும். அப்பொழுது பாதகருக்கு உமது வழிகளை உபதேசிப்பேன், பாவிகள் உம்மிடத்தில் மனம் திரும்புவார்கள். தேவனே, என்னை இரட்சிக்கும் தேவனே, இரத்த பழிகளுக்கு என்னை நீங்களாக்கிவிடும். அப்பொழுது என் நாவு உம்முடைய நீதியை கம்பீரமாய் பாடும். ஆண்டவரே, என் உதடுகளை திறந்தருளும், அப்பொழுது என் வாய் உம்முடைய புகழை அறிவிக்கும். பலியை நீர் விரும்புகிறதில்லை, விரும்பினால் செலுத்துவேன். தகன பலி உமக்கு பிரியமானதல்ல, தேவனுக்கு ஏற்கும் பலிகள் நொறுங்குண்ட ஆவிதான். தேவனே, நொறுங்குண்டதும் நறுங்குண்டதுமான இருதயத்தை நீர் புறக்கணியீர். இவ்விதமாக தாவூது நபி அவர்கள் மனம் திரும்பினார். தாவூது நபி அவர்கள் தான் செய்த பாவத்தின் காரணமாக மிகுந்த துக்கம் அடைந்தார். இறைவனுக்கு முன்பாக ஒடுக்கப்பட்ட உடைந்த இருதயம் அவருக்கு இருந்தாலும் தொடர்ந்து அந்த பாவ படுகுழியில் அவரால் இருக்க முடியவில்லை. காரணம், தாவூது நபி அவர்கள் இறைவனை நேசித்தார். ஆகவே தாவூது நபி அவர்கள் மனம் திரும்பின பின் இறைவன் தாவூது நபியிடம் என்ன சொன்னார்? நீங்கள் போய் சில நற்கிரியைகளை செய்துவிடுங்கள், நான் அதை பார்த்து உங்கள் பாவங்களை மன்னிப்பேன் என்று கூறினாரா? இல்லை, இறைவன் அப்படி கூறவில்லை. நாத்தான் தாவூது நபியை பார்த்து இறைவன் உங்கள் பாவங்களை நீக்கிவிட்டான் என்று கூறினார். அதை சபூர் வேதத்தில் பார்க்கிறோம். சபூர் 32:1-2 படிக்கலாம். எவனுடைய மீறுதல் மன்னிக்கப்பட்டதோ, எவனுடைய பாவம் மூடப்பட்டதோ அவன் பாக்கியவான். எவனுடைய அக்கிரமத்தை கர்த்தர் எண்ணாதிருக்கிறாரோ, எவருடைய ஆவியில் கபடமில்லாமல் இருக்கிறதோ அவன் பாக்கியவான். இறைவன் தாவூது நபியின் பாவத்தை மன்னித்து நியாயம் தீர்த்தார். அதாவது தாவூது நபியின் பாவத்தால் ஏற்பட்ட விளைவுகளை இறைவன் அகற்றினான் என்று அர்த்தமல்ல. இதன் பொருள் என்னவென்றால், தாவூது நபியின் இந்த பாவம் கியாமத்து நாளில் தாவூதுக்கு முன்பாக கொண்டு வரப்பட மாட்டாது. ரோமர் எழுதின புஸ்தகம் 4:7-8 நாம் வாசிக்க கேட்போம். எவர்களுடைய அக்கிரமங்கள் மன்னிக்கப்பட்டதோ, எவர்களுடைய பாவங்கள் மூடப்பட்டதோ அவர்கள் பாக்கியவான்கள். எவனுடைய பாவத்தை கர்த்தர் எண்ணாதிருக்கிறாரோ அவன் பாக்கியவான் என்று தாவீது சொல்லியிருக்கிறான். இப்படிப்பட்ட பெரும் பாவத்தை இறைவன் தாவூதுக்கு மன்னிப்பானானால் அவன் நீதியுள்ள நியாயாதிபதியாக எப்படி இருக்க முடியும்? தாவூதின் பாவங்களை இறைவன் மறக்க முடியுமா? முடியாது. காரணம், அவன் நீதியுள்ள நியாயாதிபதியாக இருக்கிறான். ஆதமின் சந்ததியினரின் பாவங்களுக்கு இறைவன் தன் கண்களை மூடிக்கொள்ள மாட்டான். அப்படி இருக்கும்போது இறைவன் தாவூது நபியின் பாவத்தை மன்னித்து தன் நீதியை எப்படி காத்து கொள்ள முடியும்? தாவூது நபி அவர்கள் தன் பாவத்திற்காக இறைவனிடம் துவா செய்தனர். நீங்கள் கவனித்தீர்களா? அவர் இறைவனிடம் தௌபா செய்தார். சபூர் புஸ்தகம் 51 அதிகாரம் 2 வசனம் முதல் 7 வசனம் உடைய வாசிக்க கேட்போம். என் அக்கிரமம் நீங்க என்னை முற்றிலும் கழுவி என் பாவமறை என்னை சுத்திகரியும். என் மீறுதல்களை நான் அறிந்திருக்கிறேன். என் பாவம் எப்பொழுதும் எனக்கு முன்பாக நிற்கிறது. தேவரீர் ஒருவருக்கே விரோதமாக நான் பாவம் செய்து உமது கண்களுக்கு முன்பாக பொல்லாங்கானதை நடப்பித்தேன். நீர் பேசும்போது உம்முடைய நீதி விளங்கவும், நீர் நியாயம் தீர்க்கும் போது உம்முடைய பரிசுத்தம் விளங்கவும் இதை அறிக்கையிடுகிறேன். இதோ நான் துர்க்குணத்தில் உருவானேன், என் தாய் என்னை பாவத்திலே கற்பந்தரித்தாள். இதோ உள்ளத்தில் உண்மை இருக்க விரும்புகிறீர், அந்த காரணத்தில் ஞானத்தை எனக்கு தெரியப்படுத்துவீர். நீர் என்னை ஈசோப்பினால் சுத்திகரியும், அப்பொழுது நான் சுத்தமாவேன். என்னை கழுவியருளும், அப்பொழுது நான் உறைந்த மழையிலும் வெண்மையாவேன். குர்பானின் மேல் இரத்தம் தெளிக்கப்படும்படியாக ஈசோப்பு என்னும் ஒரு வகை நாணல் செடியை பயன்படுத்த இறைவன் கட்டளையிட்டிருந்தான். தெளிக்கப்படுகிற இரத்தம் வர இருக்கும் மீட்பரின் மகத்தான தியாகத்தை குறிப்பிடுகிறது. தாவூது நபி மடம் திரும்பியதாலும் தாவூதின் தௌபா இருக்கும் மீட்பரின் மூலம் வரக்கூடிய பாவ மன்னிப்பை நம்பினதாலும் இறைவன் தாவூது நபியின் பாவத்தை மன்னித்தான். தாவூது நபி அவர்கள் ஒருவேளை இப்படியும் துவா பண்ணியிருக்கலாம், இறைவனே என் பாவங்களை மன்னியும், வரப்போகிற மீட்பரின் இரத்தத்தால் எனக்கு பாவ மன்னிப்பு உண்டு என்று நான் நம்புகிறேன். ஆகவே அந்த குர்பான் பலியின் இரத்தத்தை முன்வைத்து என் பாவங்களை மன்னியும் என்று துவா அல்லது தௌபா செய்திருக்கலாம். இறைவாக்கு என்ன கூறுகிறது? சபூர் 32 அதிகாரம் சுரா 1-2 ஆயத்துக்களை நான் வாசிக்கிறேன். எவனுடைய மீறுதல் மன்னிக்கப்பட்டதோ, எவனுடைய பாவம் மூடப்பட்டதோ அவன் பாக்கியவான். எவனுடைய அக்கிரமத்தை கர்த்தர் என்னாதிருக்கிறாரோ, எவனுடைய ஆவியில் கபடம் இல்லாமல் இருக்கிறதோ அவன் பாக்கியவான். இறைவன் தாவூது நபியின் பாவங்களை நீக்கினானா? இறைவன் தாவூது நபியின் இதயத்தை சுத்தமாக்கினானா? ஆம், இறைவன் செய்தான். எதன் அடிப்படையில்? தௌபாவின் அடிப்படையில். மீட்பரை பற்றிய இறைவாக்கை தாவூது நம்பினார். இறைவனின் மேல் தாவூது நபி கொண்ட ஈமான்தான் இறைவனை பற்றி சபூர் என்னும் வேதத்தை தாவூது நபி அவர்கள் எழுத காரணமாக இருந்தது. சபூர் 32 சுரா 1-2 ஆயத்துக்களை நாம் அப்படியே வாசிக்கும் போது, எவனுடைய மீறுதல் மன்னிக்கப்பட்டதோ, எவனுடைய பாவம் மூடப்பட்டதோ அவன் பாக்கியவான். எவனுடைய அக்கிரமத்தை கர்த்தர் என்னாதிருக்கிறாரோ, எவனுடைய ஆவியில் கபடமில்லாமல் இருக்கிறதோ அவன் பாக்கியவான். அன்பானவர்களே, இவ்வளவு நேரம் நீங்கள் இதுவரைக்கும் நீதியின் பாதை நிகழ்ச்சியில் பங்கு பெற்றதற்காக நன்றி. இன்ஷா அல்லாஹ், நமது அடுத்த பாடத்திட்டத்தில் தாவூது நபியை பற்றிய சில சிறப்பு சம்பவங்களை நாம் பார்க்கலாம். அதுவரை இறையருள் உங்களோடு இருப்பதாக என்று கூறி விடைபெறுகிறோம். ஆமீன்.